திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னோ தவன சடை மூடி தாமரையானி. ஐய மாக்கடல் ஆழ்ந்த உயிர்க்கெலாம் கையில் ஆமலக என காட்டுவான் மயில் தீர் மந்திரம் செப்பிய செய்ய பொத்திரு மூலனை சிந்திப்பான். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து அருமையான முறையிலே மேன்மைகோள் சைவ நீதி உலகெங்கும் விளங்க அனுதினமும் சிவ சிந்தனையில் இருக்கும்படி நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று வந்து திருவாவடுதுறை புராணம், அதாவது துறைசை புராணம்னு சொல்லப்படுறதன் மூலமாக இவருடைய வரலாற்றை சிந்திச்சோம். இன்னைக்கு லேசாக பெரிய புராணத்தில் சொன்னதை சேக்கிழார் பெருமான் உணர்த்தியதையும் சிறிது பார்த்துவிட்டு கருத்துக்குள் செல்லலாம். அதாவது கைலாய மலையில் இந்திரன் மால் அயன் முதலான தேவர்களுக்கெல்லாம் இறைவனை அடையக்கூடிய நெறியை அருள் செய்கின்ற குருமூர்த்தி ஆகிய நந்தியம்பெருமான். நந்திங்கிறது சிவபெருமானையும் குறிக்கும், அதிகார நந்தியையும் குறிக்கும். அங்கனன் கையிலை காக்கும் அகன்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகின்னு வருது இல்லையா, அந்த நந்தியம்பெருமானுடைய திருவருள் பெற்ற 4 மறைகளை உணர்ந்த யோகி ஒருவர் இருந்தார் என்று சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக அவர் அனிமா முதலாகிய எண்வகை சித்திகளை பெற்றவர். அவர் திரு கைலாய மலையிலிருந்து தென் திசையில் இருக்கக்கூடிய அகத்தியர் பெருமானை சந்திக்கும் பொருட்டு அவரோட நட்பு இருக்கு இவருக்கு, ஆகையால் அவரை சந்திக்க வேண்டும், சந்தித்து அங்கே அவருடன் சில நாட்கள் தங்க வேண்டும் என்பதற்காக பொதிகை மலைக்கு கிளம்பி வருகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்வகை சித்திகள்லாம் பின்னாடி வரும், இப்ப பெயர்களை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், எண்வகை சித்திகள்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவரை கேதாரம், திரு கேதாரத்தை வழிபட்டு பூலோகத்துக்கு வந்த உடனே அப்புறம் பசுபதி, நேபாளம் அங்கே எல்லாம் பணிந்து போற்றி கொண்டு கங்கை ஆற்றில வந்து அங்கே நீராடி, அதன் பின்பு அங்கே இருக்கக்கூடிய காசிங்கிற தலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி வழிபட்டு விந்தியமலை, திருப்பருப்பதம் இதையெல்லாம் தொடர்ந்து இப்படி வழிபட்டு கொண்டே திருக்காலத்திக்கு வந்து சேர்கின்றார். அதன் பின்பாக காலத்தி மலையில நிலை பெற்று விளங்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி சுவாமி ஆடுகின்ற பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய திருவாலங்காடு அதற்கு போய் அவரை வழிபட்டு அங்கிருந்து திரு ஏகாம்பரம் அப்படிங்கிற தலம், அதாவது காஞ்சிபுரம், அங்கே வந்து வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய காஞ்சி நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யோகியர்களை எல்லாம் முனிவர்களை எல்லாம் நயந்து அவர்களோடு அன்பாய் கலந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பி எங்க வர்றாரு, திருவதிகை தலத்துக்கு வந்து நேர கனகசபையை சூழ்ந்த திருவீதிகளுடைய பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லக்கூடிய தில்லையை அடைந்து அங்கே பெருமானை வணங்கி அந்த ஆனந்த கூத்தை அப்படியே அதுல திளைத்து அந்த பேரின்ப இயல்புல கும்பிட்டு அந்த இன்ப விளைவுல ஆறாமையால் அங்கு கொஞ்ச காலம் தங்கியும் இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பெருமானை வணங்கி கொண்டு அங்கிருந்து நேராக காவிரி கரைக்கு வந்து சேருகின்றார். காவிரி தீர்த்தத்துல நீராடி மறுகரை ஏறி உமையம்மையார் தவம் செய்து வழிபட்ட ஆவடு தன்துறை அப்படிங்கிற தலத்துக்கு வந்து சுவாமியும் வலம் வந்து அம்பாளையும் பணிந்து அங்க தங்கி இருக்கணும்னு நினைக்கிறார். இதுக்காக தீர்த்தமாட சொல்றாங்கன்னா அது புற தூய்மையை தரும், ஆகையால் அதன் அதோட தொடர்ச்சி அக தூய்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து அங்கிருந்து ஆவடு தந்துரையை விட்டு நீங்காமல் இருக்கும் பொழுது புதிய மலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மனசுக்குள்ள உள்ள அந்த எண்ணம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. அந்த காவிரி ஆற்றங்கரையில ஒரு சோலையில இந்த பசுக்கள்லாம் தன்னை மேய்த்தவன் இறந்ததால் அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்கின்றன. அது வந்து இவருக்கு தெரியுது. அந்தணர்கள் வாழக்கூடிய சாத்தனூர்ங்கிற இடம், அந்த மூலன்கிற பெயருடையவர், அவருடைய வினை எல்லாம் முற்று பெறுகிறது. வினை பகுதி மாண்டிட அவர் என்ன செய்வார், வாழ்நாள் முடிஞ்சு போகுது. அதனால அவர் உயிர் பிரிந்து நிலத்தில் விழுகின்றார். அதற்கு அடுத்தாற் போல இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பசுக்கள் கதறுவதை பார்த்து அதனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தால் இந்த பசுக்கள் நிம்மதியாக இருக்கும் என்பதை நினைந்து துயர் நீங்கும் அந்த பசுக்களுக்கு என்பதற்காக தன்னோட உயிரை அந்த மூலனுடைய உடல், அதாவது அந்த யோக சாதனையில் இவர் சிறந்தவர், அதனால உடம்புக்கு தீங்கு வராம ஒரு இடத்துல உடலை வச்சுட்டு அந்த யோக நிலையின் மூலமாக யோக சாதனையின் மூலமாக மூலனுடைய உடம்புக்குள்ளே சென்று அதனால் மிக அவர் எழவும் பசுக்கள்லாம் அதை கண்டு நாத்தழும்பேற அவரை நக்கி முகந்து அணைந்து கனைப்போடு நயந்து அப்படி ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியில வாழ ஆட்டிக்கொண்டு துள்ளி அப்படியே நேரம் என்ன செய்தான், மேயருக்கு போயிட்டு அதன் பின்பு அவரும் அந்த பசுக்கள் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தண்ணி எல்லாம் காட்டி அந்த பசு களைப்புகள் எல்லாம் தீர்ந்து கரையேறினப்புறம் கொஞ்ச நேரம் சோலையோட நிழல்ல அதுகளெல்லாம் தங்க வச்சுட்டு சாயங்காலம் கதிரவன் மேற்கு பக்கமா மலை இடத்துல போறது பொழுது சாயும் நேரம், அந்த நேரத்துல பசுக்கள்லாம் தானாகவே எழுந்து பழக்க தோஷத்தினால நடக்க அதுகள் கூடவே இவர் என்ன செய்யறாரு, அந்த சாத்தனூருக்கு போறார். அதாவது வீட்டுக்கு போய் அந்தந்த பசுக்கள் உள்ள போகவும் மூலனுடைய மனைவி வந்து மூலனை காணாமல் இவ்வளவு நேரம் அவர் வர்றதுக்கு நேரம் தாழ்த்து வரமாட்டாரு இதுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு மனசுல ஒரு கலக்கம் ஒரு அச்சம் அப்படி தேடிட்டே வர, ஆனா வந்து ஒருத்தர் நிக்கிறாரு பார்த்தா மூலன் மாதிரி இருக்காரு, ஆனா வழக்கமான தன்னுடைய கணவரை போல் இல்லாமல் திருவரும் சிந்தனையுடன் இருக்கின்றார். இவருக்கு என்ன நேர்ந்தது என்று அவளுக்கு ஒரு அச்சம். இப்படி போய் தொட போற அவர் அதுக்கு இசையாம தள்ளி நின்னுக்கிறார். ஆக பிள்ளைகளோடு நெருங்கிய சுற்றத்தவரும் இல்லாத அவள் வந்து ரொம்ப அஞ்சி மயங்கி என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தீர் அப்படின்னு அவரை பார்த்துக்க, எதுக்காக என்ன கண்டு நீங்க பின்வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்தீர்னு கேட்கும்போது, இங்கு உனக்கு என்னோட சேரக்கூடிய தொடர்பு ஒன்றுமே கிடையாதுன்னு மறுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மடம், அந்த ஊர்ல இருந்து ஒரு பொது மடத்துக்குள்ள போயிட்டார். இவரோட மனநிலை இப்படி மாறுபடுவதற்கு என்ன காரணம் என்று என்ன அவரோட உரையாட நினைச்சா உரையாடவும் மாட்டேக்கிறாரு. வழக்கமா இப்படி கணவனை என்னன்னு கேட்போம் இல்லையே, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி கேட்போம், அப்படி தொடவும் விட மாட்டேக்கிறாரு, பேசவும் மாட்டேக்காரு. அப்ப இவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அவர் அங்க மடத்துல தங்கிட்டாரு, இவ வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் அவர் சொல்றா இவருடைய மன மாற்றம் செயல் மாற்றத்தை எல்லாம் எடுத்து சொல்லுதான். அதை கேட்டு அவங்களும் அவருக்கு வந்து பித்தெல்லாம் பிடிக்கலம்மா, அவருக்கு பேய் முதலியவையெல்லாம் பிடிக்கவும் இல்லை. அவர் வந்து தெளிவா இருக்காரு, இறைவன் மேல பேரன்போட இருக்காருப்பா. அந்த பெருமான்கிட்ட அவருடைய மனது ஒன்றுபட்டதுனால அந்த யோக நிலையில அவர் இருக்காரு. அவரை பத்தி எல்லாம் நம்மளால முழுசா அறிந்து கொள்ள முடியாது, அதற்குரிய பக்குவம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருவகை பற்றுக்களை நீக்கிய மேலான உபதேசத்தால் ஈசன் திருவடிகளை பெற்றிருப்பவராகிய ஞானிகளை போல இருக்காரு அவரு. அவரு முற்றும் உணர்ந்த ஒரு முனிவராக இருக்கின்றார். முன்னே நிலையில அவர் இனிமேல உனக்கு உங்கூட பழக மாட்டாருமா அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே அவ ரொம்ப வருத்தப்பட்டு மயங்கி கீழே விழ அவளை கொண்டு அவ இடத்துல சேர்த்துட்டு எல்லாரும் அவர் அவர் இடத்துக்கு போயிட்டாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இந்த பொது மடத்துல இருந்த திருமூல தேவன் நாயனார் அடுத்த நாள் எழுந்து அந்த முதல் நாள் அந்த பசுக்களை எப்படி அழைத்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு போய் நேற்று அந்த பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்துல தன்னோட உடலை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தார் இல்லையா, அந்த உடலை தேடி போறாரு. அந்த உடலை காணும் அப்படின்ன உடனே அவருக்கு ஒரு திகைப்பாக இருக்கிறது. ஆனா அவருடைய மெய்ஞானம் வந்து அவருக்கு அதன் மூலமாக இது என்ன நடந்திருக்குன்னு அவர் யோசிக்கிறார். அப்ப குளிர்ச்சியான சந்திரனை சூடிய சிவபெருமான் வந்து தான் தந்தருளிய ஆகம பொருளை இந்த உலகத்துல திருமூல தேவ நாயனாருடைய வாக்கால தமிழ்ல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருணையால அந்த சிவயோகியரா இருந்த அவருடைய உடம்ப மறைச்சதுனால இப்போ அதான் மறைக்கப்பட்டதற்கு காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இது ஈசனுடைய அருள் தான் அப்படின்னு அவர் எண்ணிக்கொண்டு அதன் பின்பாக அந்த தன்னை சுத்தி இந்த முன்னால அந்த மூலனுடைய உடம்புக்கு தொடர்புடைய இளைய இடையர் குலத்துல உள்ளவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அவங்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஆனேற்றை கொடியாக உடைய சிவபெருமான் அவருடைய திருவடிகளையே சிந்தித்து கொண்டு காமம் வெகுளி மயக்கம் முதலிய குற்றங்கள் எதுவும் இல்லாம திரு ஆவட தந்துரை கோயில அடைகிறார். அந்த கோயிலை அடைந்து அங்க அரும்பொருளா இருக்கக்கூடிய சிவபெருமானை சிந்தையுரை வணங்கி அந்த பெருமான் எழுந்தருளிக்க கோயிலுக்கு மேற்கு திசையில மிக உயர்ந்த அரச மரத்துக்கு கீழே தெய்வத்தன்மை மேவுவதற்குரிய யோகாசனத்துல வீட்டிருந்து அதாவது சிவயோகத்திலேயே நின்று இருதயத்துல சிவபெருமானோடு எப்போதும் ஒன்றி இருக்கின்றார். அங்கனம் அந்த ஊன் பொருந்திய உடம்பை எடுத்து வரக்கூடிய பிறவிங்கிற தீய விஷத்துல இருந்து நீங்கி உலகவரெல்லாம் உயிந்திட வேண்டும், ஞானம் யோகம் கிரியை சரியை அப்படின்னு நான்கும் மலர்கின்ற நல்ல திருமந்திர மாலை என்னும் அருமையான ஒரு மாலையை பெருமானுக்கு அதாவது பாமாலையை பெருமானுக்கு சாத்தி அது எப்படின்னா யோக நிலையிலிருந்து ஆண்டிற்கு ஒரு முறை கண் விழித்து அந்த ஒரு வருட யோக நிலையில் உள்ள கருத்தை ஒரு பாடலாக தந்து அப்படி அது 3000 வருடங்கள் நமக்கு இந்த திருமந்திரத்தை தந்திருக்கின்றார். ஒன்றவன் தானே என்று துவங்குகிறது அந்த பாடனா பாமாலையில. தான் நினைத்தருளிய ஞானம் முதலாக உள்ள 4 பொருளை சிறக்கும்படி அதான் இதுக்கு தோத்திரத்தில் சாத்திரம் பெறும். மற்ற நூல்கள் தோத்திர நூலாதான் இருக்கும், அங்கேயும் சித்தாந்த கருத்துக்கள் இருந்தாலும் இதில் மிகுதியாக சித்தாந்த கருத்துக்கள் இருக்கும். அதனால இது தோத்திரத்தில் சாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அழகாக அந்த 3000 பாடல்களோடு அந்த மாலையை சாத்தி அதன் பின்பு பெருமானோட திருவருளால திரு கைலாய மலைக்கு சென்று ஒரு காலம் பெருமானை பிரியாது இருக்கக்கூடிய பேரின்பமாகிய திருவடி நீழலை சார்ந்தார். அந்த நலம் சிறந்த ஞான யோக கிரியை சரிய நெறிகள் எல்லாம் மலர்ந்த திருவாய் மொழியை அருளிய திருமூல தேவ நாயனாருடைய திருவடிகளை வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் இவருடைய வரலாற்றை நமக்கு முடிக்கின்றார். ஆக நமக்கு ஒரு 2 புராணங்கள், ஒரு தல புராணம், அடுத்து ஒரு 12 திருமுறைகளில் ஒன்றாகிய நம்முடைய திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம், இவற்றின் வாயிலாக அவருடைய வரலாற்றினை நாம் நன்றாக சிந்தித்தாகிவிட்டது. இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். நாம் ஆரம்பத்திலே இவருக்கு துதியாக ஒரு பாடல் பாடினேன், ஐயமாக்கடல் என்ற பாடல். சிவபெருமானுடைய திருவடிகளை எளிதில் எய்து வருவதற்கு சரியை முதல் ஞான மார்க்கம் வரைக்கும் உள்ள அவையெல்லாம் இன்னது அப்படின்னு அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கின்ற இந்த உயிர் குலத்துக்கு இது வழி அப்படின்னு உள்ளங்கை நெல்லிக்கனியாக அந்த நெறிகளை எல்லாம் இந்த திருமந்திரத்தின் வாயிலாக அவர் நமக்கு தந்துள்ளார். அது அதன் மூலம் இந்த உயிர்கள் உய்வடையலாம். அங்கே நம் உய்ய செய்த திருமூல தேவ நாயனாரை நெஞ்சத்தில் நீள நினைவோம் என்பது அந்த பாடலின் கருத்து. இப்போது அடுத்த பாடலை பார்க்கலாம். நேத்து 8வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். இதுல இப்ப நம்ம நேத்து பார்த்துட்டு வர்றதுல போறோம். இந்த இறை இயல்பு, சிவபெருமான் எப்படிப்பட்டவர், ஏன்னா பதிபசு பாசத்தை பத்தி தான் சித்தாந்தம் சொல்லுது. அதுல நாம வழிபடக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது தான் இந்த பாடல்களின் வழியாக அவர் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகின்றார். இதுல பாருங்க, பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. சுவாமியுடைய பேர் வந்து நந்தி. நந்தி நாமம் நமச்சிவாயுவேன்னு சொல்றார் இல்லையா, நந்திங்கிறது அவருடைய நாமம்தான் அப்படிங்கறத சொல்லி அவருடைய ஜடை பின்னாலேயே தான் இருக்கு. ஏன்னா அவர் யாரையும் குனிஞ்சு வணங்க வேண்டியதே கிடையாது. அவரை எல்லாரும் வணங்கணும், அவரை வணங்காதவங்களே கிடையாது. ஆனா அவர் யாரையும் வணங்க வேண்டியதே கிடையாது அப்படிங்கறத அழகா சொல்றார். என்னால் தொழப்படும் எம் இறை மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கணும். சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, தூக்கத்துல தட்டி கேட்டா கூட சொல்லணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க யார கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா என்னால் தொழப்படும் எம் இறை சிவபெருமான் தானே தூக்கத்திலையும் சொல்லணும். அப்படி ஒரு உறுதிப்பாடு வேணும் கண்டிப்பாக. அப்ப என்னால் அவர் தொழப்படுகின்றது, அவரை வந்து நான் தொழுகின்றேன். மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே, அவரால் தொழப்படுபவர்கள் யாருமே இல்லை. அதேதான் திருவருட் பயன் சொல்லுது இல்லையா, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள். எங்க சுவாமிக்கு மேல ஆளே கிடையாது. இப்ப மும்மூர்த்திகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு மேல இவர் இருக்கிறார், ஆனா இவருக்கு மேல யாருமே கிடையாது. நிகராகவும் கிடையாது, அதாவது ஒப்பாகவும் சமமாகவும் கிடையாது, மேலாகவும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல்பட்டவர் தேவ தேவன் இவர் தான், கால காலன் இவர் தான், எல்லாத்துக்கும் மேல. அடுத்து அவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் முழு முதற் கடவுள் நமக்கு. அத இதுல அழகா சொல்லி ஆரம்பிக்கும் போது என்னால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார், என்னால் தொழப்படன்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா முடிக்கும் போது அது ஒருமையில ஆரம்பிச்சு எம் இறைன்னு பன்மையில முடிக்கிறாரு. என்ன மாதிரி நீங்களும் இவரையே வணங்குங்கள் என்பதாக அதுல மிக அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கார். இவர் தான் முழு முதற் கடவுள், இவரால தொழப்படுபவர்கள் யாருமே இல்லை. அவர் சேர்ந்தறியா கையான், திருவாசகத்துல மணிவாசக பிறந்தகை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவருக்கு மேலானவங்களே கிடையாது. ஹெச்ஓடி இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி. அது மாதிரி அடுத்த பாடல்ல, தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடலாமே. அப்புறம் சுவாமி சொல்வார், எல்லா உலகும் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இரு நிலம், அந்த பெரிய நிலம், இருங்கடல் வையத்துன்னு வருது இல்லையா, அதான் அந்த பெரிய உலகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உல நிலத்தை வந்து ஆகாயம்தான் தாங்குது. அப்படி அந்த ஆகாச வடிவாகவும் இருக்கின்றார். அங்கி அப்படின்னு சொன்னா அக்னி, ஞாயிறு திங்கள், இந்த மூணு ஒளி பொருட்கள், சூரியன் சந்திரன் அக்னி, இந்த மூணு ஒளி பொருட்கள், இந்த மூணு ஒளி பொருளாக இருப்பதும் சிவமே. அது மட்டுமல்ல, மழை பொழி தையல், முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளை என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய், திருவாசகத்துல வருது திருவம்பாவையில. அதை போல திருவருள் சக்தியாகவும் இருக்கின்றார். தடவரை அப்படின்னா மலையாகவும், கண் கடல் அப்படின்னா கடலாகவும். அப்ப எல்லாமே அவரது பெற, இப்ப நிலத்தை சொல்லியாச்சு, ஆகாசத்தை சொல்லியாச்சுன்னா அப்புறம் இடையில இருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிட வேண்டியது. எல்லாத்துக்கும் ஆகாசம் வந்து எல்லாத்துக்குமே இடம் கொடுக்குது. அதனால அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் இவருடைய பதியுடைய இயல்புகள் அதுல சொல்லிட்டே வர்றார். இப்படி அப்ப எங்க தேடினாலும் இவருக்கு நிகரா யாரும் இல்லை, இவரை தவிர அது யாருமே தேவரே கிடையாது அப்படின்னு சொல்றார். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை, முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மலைமுகில் பேரந்தி தானே அப்படின்னு சொல்றார். பக்கத்திலையும் தள்ளியும் எங்க வேணாலும் தேடி பார்த்தாலும் இவரை தவிர சிறந்த ஒரு கடவுளை நம்மால் காணவே முடியாது. உயிர்கள் செய்யக்கூடிய முயற்சியாக இருப்பதும் அவர்தான், அந்த முயற்சியின் பயனாக இருப்பதும் அவர்தான். இதெல்லாம் வெறும் தியரியா படிக்காம அனுபவத்துல கொண்டு வரணும். நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னா இது நம்முடைய தன்முனைப்பால நம்ம பண்றோம்னா நினைச்சோம்னா தன்முனைப்புதான். நான் தான் பண்ணன இந்த முயற்சி, இது பண்ணி எவ்வளவு நாள் முயற்சி பண்ணி இதை முடிச்சுட்டேன்னு நம்ம சொன்னோம்னா அது தன்முனைப்பு தான். திருவருளால இந்த முயற்சி நடந்தது, திருவருளால இந்த முயற்சிக்கு பலன் கிடைச்சுன்னு சொன்னா அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். தன்முனைப்பு வராது. வாயானை மனத்தானை மனத்துள் இருந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை சொல்றாருலே அப்பர் சுவாமி. அது மாதிரி இப்ப நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமாகவும் இருந்து அதை முடித்து கொடுப்பவரும் இவரே. இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. அப்புறம் என்னது, மீண்டும் பெயலும் மலை முகில் இல்லையா, மழை நீராகவும் மேகமாகவும் இருப்பது. இவ்வளவு காலமும் மேகம்னா மேகத்தை மேகமா பார்த்திருக்கோம், இடிய இடியா பார்த்திருக்கோம், மின்னலை மின்னலா பார்த்திருக்கோம், மழைய மழையா பார்த்தோம். கொஞ்சம் நல்ல திருவாசகம் முற்றுவதலுக்கு போய் ஆண்டுதோறும் இந்த திருவாதிரையை ஒட்டி இந்த திருவம்பாவை சிந்தனை செய்ததன் மூலமாக இது எல்லாம் சிவமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துச்சு. அதே உணர்வை ஞானிகளுக்குள்ள நிச்சயமா பேதமே கிடையாது. இவர் தன்னுடைய வாக்கிலே இங்கனம் நமக்கு உணர்த்துகின்றார். இப்போ தாய்மான சுவாமி சொல்லுவாங்க, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிற்கின்றார் அப்படின்ட்டு. அத எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சிவமா பார்க்க தெரியும், ஒன்றாக காண்பதுவே காட்சி என்று சொன்னது போல. இப்ப சித்தாந்த சைவம் வந்து சிவபெருமான் முழு முதற் கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா சித்தாந்த சைவத்தை தவிர மற்ற சமயங்கள், அதாவது அகப்புற சமயங்கள், அதுல எல்லாம் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தா, சுவாமிதான் முழு முதற் கடவுள். வேற்று சமயங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க. அந்த எல்லா கடவுளும் சிவபெருமானுடைய ஏவல் வழி செயல்படுபவர்கள். இந்த விஷயம் மனத்துல இருக்கணும். அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சிவபெருமான கும்பிட்டா மற்ற தெய்வங்களை கும்பிட கூடாதா? பிகேஜில இருந்து அப்படியே வந்த பிஹெச்டிக்கு வந்தாச்சு. பிஹெச்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பிரிகேஜி பாடம் படிக்கலாமா, பிரைமரி ஸ்கூல் பாடம் படிக்கட்டுமா, ஹைஸ்கூல் பாடம் படிக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான், அதெல்லாம் படிமுனையில வந்தாச்சு, இவர்கிட்ட வந்தாச்சு. இவர் தான் எல்லாரையும் அதிர்ப்பித்து நின்று நமக்கு அனுக்கிரகம் செய்யறான்னு தெரிஞ்சாச்சு. இவர் ஒருத்தரை கும்பிட்டா அத்தனை வரையும் கும்பிட்டு அவங்கள தனித்தனியா ஒவ்வொருத்தரா கும்பிடணும். இவர் ஒருத்தரை கும்பிட்டாச்சுன்னா எல்லாரையும் கும்பிட்ட பலன் கிடைச்சு. அதனால அந்த விஷயத்தை நமக்கு மிகவும் ஆணித்தரமாக இதிலே உணர்த்தி இருக்கின்றார். அவங்க எல்லாம் இவருடைய ஏவல் வழியில இயங்கக்கூடியவர்கள், சிறு தெய்வங்கள் தான், பெருந்தெய்வம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம, இவர் தான் பரம காரணனாகிய கருண்யமூர்த்தி, நமக்கு இவர் தான் சிவபெருமான் தான் அப்படின்னு அழகா சொல்றாங்க. இப்ப முயற்சி அவரா இருக்காரு, முயற்சியுடைய பயனும் அவரா இருக்காருன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வினைக்கு தகுந்தாற் போல வினை போகமாக நமக்கு எவ்வளவு பயனை கொடுக்கணுமோ அது அவருக்கு தானே தெரியும். நான் இவ்வளவு உழைச்சேன், நான் இவ்வளவு முதல் போட்டேன், எனக்கு இவ்வளவுதான் வந்தது, எனக்கு இவ்வளவு லாஸ், அல்லது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், எனக்கு இவ்வளவு மார்க் தான் வந்துச்சு, இவ்வளவு மார்க் எப்படி கேர்லெஸ்ஸா போச்சுன்னே தெரியல போயிட்டு இவ்வளவு சொல்றோம் இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, வினைப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த வினை போகத்தை அவர் நமக்கு தருகின்றார். முயற்சியை நம்ம பண்றோம், அந்த முயற்சிக்கு வினைக்கு தகுந்தாற் போல்தான் நமக்கு பலன் கிடைக்கும். இந்த பிறவியில் எல்லா பிராரத்தத்தை அனுபவிக்கத்தானே வந்திருக்கோம், அதனால அதன்படி அவர் ஊட்டுவார் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் இந்த பாடல்ல. அது போல கண்ணுதலான் ஒரு காதலி நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார். 100 கோடி பிரம்மாக்கள் வந்துட்டு போயாச்சு, 6 கோடி நாராயணர் வந்துட்டு போயாச்சு, கங்கை மணல போய் எண்ணி சென்சஸ் எடுக்கணும். அப்படி ஒரு ஆய்வு பண்ணா எவ்வளவு அந்த மணல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இந்திரன் வந்துட்டு போயாச்சு, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன் நம்ம அப்பர் சுவாமி நமக்கு கணக்கே காட்டிட்டாங்க. இதே கருத்து திருவாசகத்திலையும் பாடப்பட்டிருக்கு. அப்படி இவர் எல்லாத்துக்கும் மேலானவர், மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே. இப்படி எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சும் இவர் தான் முழு முதற் கடவுளுங்கிறது தேவலோகத்துல இருக்கவங்களுக்கும் தெரிய மாட்டேக்கு, பூலோகத்துல இருக்கவங்களுக்கும் தெரிய மாட்டேக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அதாவது மும்மல சேற்றுல ஆண்மக்கள்லாம் என்ன செய்து அழுந்தி வீடு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போக முடியாம அந்த சேற்றுல கடந்து அழுந்தி கொண்டு, இப்படி நாம அழுந்துவது மல நீக்கம் பெற்று கரையேறதுக்குத்தான் அப்படின்னு. அதாவது சேருன்னு சொல்றது இந்த உலக போகங்கள், இந்த மாயை, இதுலயே சிக்காம ஏன் இப்படி அழுந்த போட்டிருக்காரு சுவாமி நம்மள அப்படின்னா, இந்த மலங்கள் நீங்கணும். அப்படி மல நீக்கம் பெற்றாச்சுன்னா கரையேறலாம், கரையேறுனா சேத்த விட்டு கரையேறிட்டோம்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற, இந்த பிறவி கடல்ல இருந்து கரையேறணும், கரையேறனா முக்திக்கு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து கொண்டு இதுக்குண்டான நெறியில நின்று ஈடேறணும்னு தாகத்தோடு இறைவனை எப்ப காணலாம் அப்படின்னு யாரு தவித்து கொண்டு இருக்கணும், நம்ம இருக்கணும் நியாயமா. ஆனா நாம அப்படி இல்லை, ஆனா சுவாமி அப்படி இருக்காருன்னு அழகா சொல்ற, மும்மலச்சேற்றில் அழிந்தி வீடு காணாமல் தவிக்கக்கூடிய ஆன்மாக்கள், இந்த மலச்சேற்றில நாம அழுந்துறது மல நீக்கம் பெற்று கரையேறதுக்குன்னு உணர்ந்து நெறி நின்று ஈடேற தாகம் கொண்டு எப்ப வருவாங்க நம்மகிட்ட. ஒரு தாய் வந்து பிள்ளையை தேடிட்டே இருப்பால, எப்ப வரும் எப்ப வரும்ட்டு. அத மாதிரி அவர் தந்தை இல்லையா, நமக்கு தாயாகவும் இருக்கின்றார். அதனால கருணையோட எப்ப வரும் இந்த ஆன்மா, நிறைய அருள் நீரை கொடுத்து உதவி இத காக்கணுமே அப்படின்னு அவர் நமக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரோ. ஆனா தேவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை, மனிதர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த போகம் அப்படிங்கிறது பொன் தோணி மாதிரி, இதுல பொன் தோணில இருக்கும்போது கரையேறவே முடியாது, திருப்பி திருப்பி பிறவி பாவம் பிறவி பாவம் பிறவின்னு அதுலயே அழுந்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பதியை பற்றி இவர்கள் உணராமையால் இங்கனம் இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக இந்த பாடலிலே, என்ன ஒரு மடமை வானுலோர்க்கும் மண்ணுலோர்க்கும் என்று மிக மிக வருந்தி சொல்லுகின்றார். இந்த வானுலகில் உள்ளவர்கள்லாம் சிவபெருமானை உணர்ந்து பொருந்ததுக்காக பிறந்தவங்களா, மண்ணுலகம் இந்த கர்ம பூமியில கருவழியில இருந்து அதுல வந்து கருவழியாக வந்து கேட்டு தெளிந்து சிந்தித்து வீடு பெறுவதற்கு தோன்றியவர்கள் மண்ணுலகில் உள்ளவங்க. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் அவரை பொருந்தத்தான் வேணும், ஆனா அவங்களுக்கு அந்த அக்கறையே இல்லைன்னு ரொம்ப வருந்தி நம் நிலையை நமக்கு காட்டி இருக்கின்ற. இப்படி ஒருத்தர் எடுத்து காட்டினாதான் நாம என்ன தவறு செய்யறோம் அப்படிங்கறது நமக்கு புரியும்.